அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 27 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். கச்சத்தீவில் இலங்கை அரசு தமிழக மீனவர்களை ஆலோசிக்காமல் புதிய தேவாலயத்தை கட்டுவதாக கூறப்படுவதற்கு தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்தி.
கச்சத்தீவுக்கு போய் அந்த புனித அந்தோணியார வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருமோ.
இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்.
புள்ளிவாய்க்கால் தினத்தில் தமிழ் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக புகைப்படத்தை வெளியிட்டதமையால் எங்களை ஒரு சில துவேசிகளால் அவர் வந்து வன்மையான முறையில் தாக்கப்பட்டிருக்கார்.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி, மரியம் மைக்கேல்.
வானிலிருந்து மரணம் சம்பவித்தது, உலகம் மாறியது என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறி ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலில் பலியானோரை கௌரவித்திருக்கிறார். ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசியது மனித குலம் தன்னையே அழித்துக் கொள்ளும் திறனை எடுத்துக்காட்டியுள்ளது என்று ஒபாமா தான் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். 1945 உலகிலேயே முதன்முறையாக நடத்தப்பட்ட இந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஹாரி ட்ரூமன் அனுமதி வழங்கினார். இந்த நகருக்கு செல்லும் முதல் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா என்பது குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் நான்ஜிங் நகரத்தில் ஜப்பான் நடத்திய தாக்குதல் ஹிரோஷிமாவை விட அதிக நினைவு கூறத்தக்க மதிப்பு பெற்றுள்ளது என்று சீனா தெரிவித்துள்ளது. ஜப்பானின் ஹிரோஷிமா நகரத்திற்கு அமெரிக்க அதிபர் வருகை புரிந்ததற்கு சீனா இந்த பதிலை வழங்கியுள்ளது. நான்ஜிங் படுகொலைக்கு காரணமானோர் அதற்கான பொறுப்பை ஒருபோதும் தட்டி கழிக்க கூடாது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ கூறியுள்ளார்.
மறைந்த முன்னாள் தலைவர் நெல்சன் மண்டேலாவின் உயிலில் குறிப்பிடப்பட்ட பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அவரது சொத்திலிருந்து நிதி வழங்கும் ஒரு சிறிய நிகழ்வு நடைபெற்றது. மண்டேலாவின் கார் ஓட்டுநர், வீட்டில் பணிபுரிந்தோர் மற்றும் அவருடைய தனி உதவியாளர் ஆகியோரும் மொத்தம் வழங்கப்பட்ட 1.4 மில்லியன் டாலர் நிதியில் பங்கு தொகைகளை பெற்றனர். இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் பள்ளிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் வழங்கப்பட்டன.
மோதல்கள் நடைபெறும் ஈராக்கின் பலுஜா நகரத்தில் மக்கள் பட்டினியால் இறந்து வருகின்ற செய்திகள் தமக்கு வருவதாக ஐநா அகதிகள் நிறுவனம் கூறுகிறது. தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக போரிட மறுக்கும் ஆண்களையும் சிறுவர்களையும் கொன்றுவிடுவது பெருமளவில் அதிகரித்துள்ளதாகவும் அதன் செயல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
Inside Fallujah, we have dramatic reports of the increase of the number.
இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவிடமிருந்து இந்த நகரத்தை மீண்டும் கைப்பற்ற அரச படைகள் தற்போது முயன்று வருகின்றன.
ஏழை நாடுகளில் உள்ள மக்களின் வறுமையை போக்க பணக்கார நாடுகள் ஏற்கனவே அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என ஐநா சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்படி குறைந்தபட்ச வளர்ச்சியை கண்டுள்ள 48 நாடுகளில் வறுமையில் தவிக்கும் மக்களை அதிலிருந்து மீட்க முன்வருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐநாவின் துணை தலைமைச் செயலாளரான கயன் சந்திரா ஆச்சாரியா துருக்கியில் தொடங்கிய குறைந்தபட்ச வளர்ச்சியை கண்டுள்ள நாடுகளுக்கான கருத்தரங்கத்தின் போது பிபிசி செய்தியாளரிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகில் எவ்வளவு நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் 1 பில்லியன் மக்களை கொண்ட அந்த நாடுகளை மறந்துவிடக்கூடாது என்றார் அவர்.
லண்டனில் 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர்களின் இரத்த மாதிரிகளை மீண்டும் சோதித்த போது அதில் மேலும் 23 பேர் ஊக்கமருந்து எடுத்துக்கொண்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. 6 நாடுகளைச் சேர்ந்த இந்த வீரர்கள் 5 விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்துள்ளனர் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. ஆனால் சில சட்ட காரணங்களுக்காக அவர்கள் யார் என்ற விவரத்தை அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த மீள் சோதனையின் போது 265 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். கச்சத்தீவில் இலங்கை அரசு தமிழக மீனவர்களை ஆலோசிக்காமல் புதிய தேவாலயத்தை கட்டுவதாக கூறப்படுவதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த செய்தி குறிப்பை தருகிறார் தங்கவேல்.
கச்சத்தீவில் புதிதாக தேவாலயம் கட்டும் பணியை இலங்கை, இந்தியா ஆகிய இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ள வேண்டுமென்று இந்திய மீனவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் நேற்று வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசும்போது, யாழ்ப்பாண ஆயரின் வேண்டுகோளின்படிதான் இலங்கை கடற்படை கச்சத்தீவில் புதிய தேவாலயம் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1905 கட்டப்பட்ட புனித அந்தோணியார் தேவாலயம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட்டுத்தான் அங்கு வருடாந்திர திருவிழா நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அந்த கட்டடத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் புதிய தேவாலயம் கட்டப்படும் என்றும், பழைய தேவாலயம் அதே நிலையில் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்றும் தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். கச்சத்தீவில் கடற்படை தளம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை இலங்கை கடற்படை மறுத்திருப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். ஆனால் புதிய தேவாலயத்தை இலங்கை மட்டும் தன்னிச்சையாக கட்ட அனுமதிக்கக்கூடாது என்கிறார் தமிழக விசைப்படக மீனவர் சங்க மாநில பொதுச் செயலர் போஸ்.
கச்சத்தீவை வந்து இருநாட்டு மீனவர்களும் தான் அதுல வந்து இருக்கக்கூடிய அந்தோணியார்கள் திருவிழாவை கொண்டாடுறோம். தனிப்பட்ட முறையில் இலங்கை அதுல ஒரு திருவிழாவோ எதுவோ கொண்டாடுறது கிடையாது. அதுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் அங்க எதுவும் நடைபெறது கிடையாது. கச்சத்தீவுல இருக்கக்கூடிய அந்தோணியார் கோயில உருவாக்குனதே இந்தியாக்காரவங்க தான் அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப இருநாட்டு நட்புறவை மேம்படுத்துறதுக்கு இருநாட்டு அரசுகளும் சேர்ந்து செய்யணும். இல்ல கச்சத்தீவுக்கு வந்து இந்திய அரசு எத்தனையோ உதவிகளை இலங்கை அரசுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல அந்த உதவிகளோட சேர்த்து இதையும் வந்து இந்த கோவிலையும் இந்திய அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா அது ஒரு இருநாட்டுடைய உறவையும் நட்பையும் வலுப்படுத்துறதா இருக்கும்.
மேலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலமே எதிர்காலத்தில் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவில் தொடர்ந்து பங்கேற்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் போஸ் கூறுகிறார்.
நமக்கு இருக்கிற உரிமை இல்லாம போயிருமோங்கிற ஒரு ஃபீலிங் தான் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. கச்சத்தீவுக்கு போய் அந்த புனித அந்தோணியாரை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருமோ வச்சாரு. இணைந்து கட்டுவதால் வந்து ஆமா இரு நாட்டு அரசுகளும் செய்யும் போது தொடர்ந்து இந்த இது வழிபாடு வந்து வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு இருநாட்டு அரசும் ஒத்துழைக்குங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும்
என்றார் தமிழக விசைப்படகு மீனவர் சங்க மாநில பொதுச் செயலர் போஸ்.
தங்கவேல், மாற்றுத்திறனாளிகளை திவ்யாங் என்று அழைக்க மத்திய அரசு பிறப்பித்துள்ள ஆணைக்கு மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது பற்றிய செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மாற்றுத்திறனாளிகளை குறிக்க தெய்வத்தன்மை பொருந்திய உடல் அல்லது தெய்வீக உடல் என்ற பொருள்படும் வார்த்தையான திவ்யங் ஜன் என்ற இந்தி வார்த்தையை பயன்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் துறைகளில் இதுவரை மாற்றுத்திறனாளிகளை குறிக்க ஊனமுற்றவர்கள் என்ற பொருள்படும் இந்தி வார்த்தையான விக்லங் ஜன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி விக்லங் ஜன் என்ற வார்த்தைக்கு பதிலாக தெய்வீக உடல் என்ற பொருள்படும் திவ்யங் ஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என கூறி வந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தன்னுடைய மன் கி பாத் என்ற வானொலி உரையில் விக்லங் என்ற வார்த்தைக்கு பதிலாக திவ்யங் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை முன்வைத்தார்.
விக்லாங் கி ஜகா பர் திவ்யாங்க சப்த கா உபயோக் கரே ஜிஸ்மே திவ்யதா ஹை திவ்ய சக்தி கா சஞ்சார் ஹை.
ஆனால் அப்போதே ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான பொது மேடை உள்ளிட்ட அமைப்புகள் இதனை எதிர்த்து பிரதமருக்கு கடிதம் எழுதின. இந்த நிலையில் மே மாதம் 17ஆம் தேதியன்று இது தொடர்பான அரசாணையை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தில் உள்ள ஊனமுற்றோருக்கு அதிகாரமளிக்கும் துறை இனி ஊனமுற்றோருக்கு அதிகாரமளிக்கும் துறை திவ்யங் ஜன் என்று அழைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியில் விக்லங் ஜன் சக்திகாரன் விபாக் என்பதற்கு பதிலாக திவ்யங் ஜன் சக்திகாரன் விபாக் என அழைக்கப்படும் என அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து BBCயிடம் பேசிய டிசம்பர் 3 அமைப்பின் மாநில தலைவர் TMN தீபக், இம்மாதிரி பிரயோகங்கள் ஊனமுற்றோரிடம்தான் தவறு இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றன என்றார்.
அதாவது திவ்யாங்னா தெய்வத்தன்மையோடு இருக்கக்கூடிய உடலியல் அமைப்பு கொண்டவர்கள்னு அர்த்தம். இப்போ தெய்வமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இலைமறைக்காக காயாக எங்கள்கிட்ட தான் ஊனம் இருக்குங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. எங்கள்கிட்ட இயலாமல் இருக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துடணும், இல்லை பர்சன்ஸ் வித் இம்பேர்மெண்ட். இப்போ இந்த ஹரிஜன் சொன்னதுனால இந்த நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன நம்ம மாற்றிருக்கிறோம்.
இம்மாதிரி பெயர் மாற்றங்கள் போன்றவற்றை செய்வதற்கு முன்பாக மாற்றுத்திறனாளிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் தீபக்.
நீங்கள் இப்போ இந்த வகையில் தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள்னா எங்களை கன்சல்ட் பண்ணும்ல, எங்களை குறித்து நீங்களே முடிவெடுத்து நீங்களே வச்சுட்டீங்கன்னா நாங்கள் உங்களுடைய கைப்பாவைகள் மாதிரி ஆயிரும். இன்னொன்று லேபிளிங், ஒரு லேபிள் கொடுக்கறது, நீ இப்படி தான் அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அது வந்து ஒரு சோசியல் நிலைப்பாடு இல்லை. அது எங்கள்கிட்ட கலந்துக்கணும்.
2007ஆம் ஆண்டிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சட்டம் கிடப்பில் இருப்பதை சுட்டிக்காட்டும் மாற்றுத்திறனாளிகள் ஐநா விதிகளுக்கு இணையாக அம்மாதிரி சட்டங்களை உயர்த்தி நிறைவேற்றுவதில்தான் தங்களுக்கு உண்மையான சமத்துவமும் அதிகாரமும் இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர்.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். கிழக்கு மாகாண முதல்வர் நசீர் அகமது கடற்படை அதிகாரி ஒருவரை திட்டியதாக எழுந்துள்ள சர்ச்சையை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ராணுவ அதிகாரிகளை இன்று சந்தித்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேசத்தில் சம்பூர் மகாவித்தியாலயத்தில் கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் அங்கு பணியில் நின்றிருந்த கடற்படை அதிகாரியை தோஷித்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட்டின் கருத்தை கேட்டறியவுள்ளதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் கடற்படையினராலும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராலும் இரண்டு அறிக்கைகள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே முதலமைச்சரின் கருத்தினை அறிய போவதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி வெளிநாட்டு விஜயத்தினை முடித்து நாடு திரும்பிய பின்னர் இதற்கான முடிவினை காணலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரத்னலிங்கம். இலங்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிங்கள மாணவர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பந்தாரமுலை வளாகத்தில் தமிழ் மாணவர்களுக்கும் சிங்கள மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இருதரப்பும் ஏட்டிக்கு போட்டியாக ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர். பந்தாரமுலை வளாகத்தில் தமிழ் மாணவர்களால் கடந்த 18 முள்ளிவாய்க்கால் தினம் நினைவுகூரப்பட்டது. இந்நிகழ்வு பற்றிய படங்களை தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த தமிழ் மாணவன் சிங்கள மாணவர்கள் சிலரால் தாக்கப்பட்டதை அடுத்தே இந்த முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது.
முள்ளிவாய்க்கால் தினத்தில் தமிழ் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக புகைப்படத்தை வெளியிட்டதமையால் எங்களை ஒரு சில துவேசிகளால் அவர் வந்து வன்மையான முறையில் தாக்கப்பட்டிருக்கார். இதுபோன்ற சம்பவங்கள் காலாகாலமாக நாங்கள் நடந்து கொண்டு வருது. இதற்கு முதல் தமிழ் தேசிய கீதத்தை இசைச்சமைக்காக அரசு ஊழியருக்கு தாக்கியிருந்தார்கள்.
அந்த 18 வந்து நடைபெற்ற நிகழ்ச்சி திட்டத்தில் வந்து எல்லா மாணவர்களும் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு மாணவனை வந்து குறிப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு காரணத்தினாலும் இந்த தமிழ் மாணவர்களுக்கும் சிங்கள மாணவர்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்படும் என்ற நிலைமையில இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு சும்மா முடிச்சு தரணும். அதே மாதிரி தமிழ் மாணவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பு தரணும்.
இந்த தாக்குதலை கண்டித்து தமிழ் மாணவர்கள் வளாகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக அடையாளம் காணப்பட்டுள்ள இரண்டு சிங்கள மாணவர்களுக்கு காலவரையற்ற விதிவுரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுகின்றது. இந்த தடையை நீக்க கோரி சிங்கள மாணவர்கள் இன்று வளாகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிங்கள மாணவர்கள் சுமார் 3 பிரதான வாயிலை மூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உதயகுமார். யாழ் நகரில் இராணுவத்தினர் தனியார் நிலங்களை கையகப்படுத்தியதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் உச்சநீதிமன்றம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறதா என விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் KS உதயகுமார்.
யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் யாழ் நகரில் அமைந்துள்ள 3 தனியார் நிலங்களை கையகப்படுத்த இராணுவத்தினர் எடுத்துள்ள தீர்மானத்தின் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றதா என்பது குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 3 யாழ்வாசிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை ஆராய்ந்த பின்னர் தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் உட்பட 3 அடங்கிய நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2013 இராணுவம் காணி தொடர்பான சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக தங்களது நிலங்களை கையகப்படுத்தியதாக தெரிவித்துள்ள மனுதாரர்கள் தங்களுக்கு நஷ்டஈடு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்தனர். சம்பந்தப்பட்ட நிலங்களை இராணுவம் கையகப்படுத்தியதாக அரச தரப்பின் வழக்கறிஞர் தெரிவித்த போதிலும் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதுவும் அவர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவில்லை. எனவே இந்த புகார் குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் 2 நடைபெறும் என்றும் அறிவித்தார். அன்றைய தினம் இந்த புகார் குறித்து விளக்கமளிக்குமாறு மனுக்களில் பிரதிவாதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள இராணுவ தளபதி உட்பட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
வானிலிருந்து மரணம் சம்பவித்து உலகம் மாறியது என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறி ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலில் பலியானோரை கௌரவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் மறைந்த முன்னாள் தலைவர் நெல்சன் மண்டேலாவின் உயிலில் குறிப்பிடப்பட்ட பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அவரது சொத்திலிருந்து நிதி வழங்கும் ஒரு சிறிய நிகழ்வு நடைபெற்றுள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.